அரவிந்த் அவர்களின் எழுத்தாளர் பகுதியில் மா அரங்கநாதன், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர். தனக்கென்று ஒரு தனிப்பாணியை அமைத்துக் கொண்டு நிறைவாக எழுதி வாசகர்களின் மனம் கவர்ந்தவர் மா அரங்கநாதன். இவர் நவம்பர் 3, 1932 கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரத்தில் பிறந்தார். பெற்றோர் இருவருமே குறள், கம்பராமாயணம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டவர்கள். அதனால் சிறு வயதிலேயே இவருக்கு இலக்கிய ஆர்வம் துளிர்த்தது. பள்ளி நூலகத்திலும் ஊரிலிருந்த நூல் நிலையத்திலும் வாசித்த நூல்கள் இவரது ஆர்வத்தை தூண்டின. எழுத்தாளர் கிருஷ்ணன் நம்பி இவருடன் படித்தார். எழுத்தாளர் MS என்று அழைக்கப்படும் M. சிவசுப்பிரமணியம் இவரது உடன் பிறந்த சகோதரர். பள்ளியில் படிக்கும் போதே எழுத்தாளராகிவிட்டார் அரங்கநாதன். முதல் சிறுகதை கோபுவின் கதை என்ற தலைப்பில் கல்கண்டு இதழில் வெளியானது. தமிழ் வாணனின் பாராட்டையும் பெற்றது. அந்த ஊக்கம் மென்மேலும் வாசிக்க தூண்டியது. கலைமகள், சக்தி, விகடன், கல்கி போன்ற இதழ்களையும், புதுமைப்பித்தன், கூப்பாரா, மௌனி, லாசாரா போன்றோரது நூல்களையும் வாசித்து இலக்கிய ஆர்வத்துக்கு தீனி போட்டார். படிப்பை முடித்தவுடனேயே இவருக்கு சென்னையில் வேலை கிடைத்தது. சென்னை மாநகராட்சியில் எழுத்தராக பணி சேர்ந்தார். ஓய்வு நேரத்தில் கன்னிமாரா உள்ளிட்ட நூலகங்களுக்கு சென்று வாசித்தார். உலக இலக்கியங்கள் பற்றி விரிவான அறிமுகம் ஏற்பட்டது. ஆங்கில படங்களையும் பார்த்தும் தனது அறிவை விரிவாக்கி கொண்டார். முதல் கதை பிரசண்ட விகடனில் வெளியாகி மேலும் எழுத தூண்டுகோலானது. தொடர்ந்து கணையாழி, பொன்னி, கலைமன்றம், தமிழரசு இலக்கிய மலர், தீராநதி, அமுது சுரபி, விருட்சம் என பல இதழ்களில் எழுதினார். நாளடைவில் எழுதுவதை விட வாசிப்பதில் அதிக கவனம் செலுத்தினார். உலக இலக்கியங்கள், வரலாறு, சைவ சித்தாந்தம், மெய்யியல், சித்தரியல், சங்க இலக்கியம் என அனைத்திலும் தேர்ந்தவரானார். கவிதைகளையும் விரும்பி வாசித்து வந்தார். உடன் பணியாற்றியவரும் YMCA பட்டிமன்றாவையின் செயலாளருமான நண்பர் பக்தவசரத்தின் ஊக்குவிப்பால் அங்கு தொடர்ந்து கவிதைகள் பற்றி சொற்பொழிவாற்றினார். அதுவே அவரது முதல் மேடை. அந்த சொற்பொழிவுகள் தொகுக்கப்பட்டு பொருளின் பொருள் கவிதை என்ற தலைப்பில் நூலானது. பின்னர் சில நண்பர்களின் வலியுறுத்தலால் ஆங்கில சினிமா நடிகர்கள், இயக்குநர்கள் திரைப்படங்கள் பற்றி சினிமா கதிர் இதழில் தொடர் எழுதினார். அவ்வப்போது சிறுகதைகளும் எழுதி வந்தார். அவை தொகுக்கப்பட்டு நூல்களாக வெளியானது. வீடு பேறு என்பது இவர் எழுதிய முக்கியமான சிறுகதை தொகுப்பாகும். பிரபல இலக்கிய விமர்சகர் கானா சுப்பிரமணியத்தால் மிகவும் பாராட்டப்பட்ட தொகுப்பு இது. காடல் மலை என்ற சிறுகதை தொகுதியும் பேசப்பட்ட ஒன்றாகும். உபரி, வீடு பேறு, அரணை, திருநீர்மலை போன்றவை இவரது முக்கியமான சிறுகதைகளாகும். அரங்கநாதனின் நாவலாகட்டும் சிறுகதைகளாகட்டும் ஒவ்வொன்றிலும் முத்துக்கருப்பன் என்ற பாத்திரம் தவறாமல் இடம்பெறும். தன்னையும் தனது வாழ்க்கையும், வாழ்க்கை அனுபவங்களையும், அவதானங்களையுமே முத்துக்கருப்பன் பாத்திரமாக அரங்கநாதன் உறவு விடுகிறார் என்ற கருத்தும் உண்டு. இவரது தேர்ந்தெடுத்த சிறுகதைகளை தொகுத்து முத்துக்கள் 10 என்ற தலைப்பில் தனது அமிர்தா பதிப்பகம் மூலம் நூலாக்கியுள்ளார் எழுத்தாளர் திலகவதி. சமகாலத்தின் முக்கிய சிறுகதை ஆசிரியர் என்று அரங்கநாதனை பாராட்டுகிறார் பிரபஞ்சன். இவரது கதைகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு மா அரங்கநாதன் கதைகள் என்ற பெயரில் நூலாகி உள்ளது. அரங்கநாதனின் நூல்களில் சிலவற்றை பேராசிரியர் தமிழ்ச்செல்வி கன்னடத்தில் பெயர்த்துள்ளார். இவரது 86 சிறுகதைகளை சாந்தி சிவராமன் என்பவர் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்துள்ளார். பரளியாற்று மாந்தர் என்பது இவரது முக்கியமான நாவலாகும். இதுவே இவரது முதல் நாவல். சமீப காலத்தில் மிகவும் பேசப்பட்ட நாவல் காளியூட்டு. இது சுதந்திர போராட்டத்தை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்டது. கடவுளுக்கு இடங்கேட்ட கவிஞன், பலராலும் பாராட்டப்பட்ட கட்டுரை தொகுப்பாகும். சிராப்பள்ளி, ஞானக்கூத்து போன்ற படைப்புகளும் முக்கியமானவை. அனைத்து கதைகளிலும் முத்துக்கருப்பன் ஊடாடுவான். அவன் பெயரில் ஒரு டீ கடையாவது இருக்கும், அல்லது அவன் பெயரில் கள்ள ஓட்டாவது போட்டு விடுகிறார்கள். முத்துக்கருப்பனா முத்துக்கருப்பனா என்பது கூட ஒரு பிரச்சனைதான். மா அரங்கநாதனது எழுத்து சிறப்பே இப்படி ஒரு பாத்திரம் தப்பு. பல பாத்திரங்கள் ஒரே பெயரில் வந்து போவது வித்தியாசமான முயற்சி. நானும் என் படைப்புகளில் 6 முகங்களை படைப்பதற்கு இவரே உந்து சக்தி. இது சங்கர்லால் போலவோ, கணேஷ் வசந்த் போலவோ அல்ல. இவர் கதைகளில் இவர்தான் முத்துக்கருப்பனா என்று பல இடங்களில் எண்ணத் தோன்றும் என்கிறார் எழுத்தாளர் பிரபஞ்சன்.
நாவலாக இருந்தாலும் சிறுகதையாக இருந்தாலும் அதில் கவிதை அம்சம் இருக்க வேண்டும். கவிதை அம்சம் இல்லாத எந்த ஒரு படைப்பும் முழுத்தன்மை அடைவதே இல்லை என்பது அரங்கநாதனின் கருத்தாகும். இவரது படைப்புகள் பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளன. இவரது 80 வயது நிறைவு விழாவில் முத்துக்கருப்பன் 80 என்னும் தலைப்பில் 80 கதைகள் அடங்கிய சிறுகதை தொகுப்பு வெளியானது. சைவ இலக்கியங்கள் மீதும் சைவ சித்தாந்த சாத்திரத்தின் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். எஸ் சண்முகம் இவரை கண்டு செய்த நேர்காணல் இன்மை அனுபூதி இலக்கியம் என்ற பெயரில் தனி நூலாக வெளியாகி உள்ளது. 4 சிறுகதை தொகுப்புகள், 2 நாவல்கள், 3 கட்டுரை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. அரங்கநாதன் நடத்திய முன்றில் இலக்கிய சிற்றிதழ் மிகவும் புகழ்பெற்றதாகும். 1988 முதல் 1996 வரை 20 இதழ்களாக வெளியாகி பலராலும் பாராட்டப்பட்ட இதழ் இது. நவீன தமிழ் இலக்கியத்திற்கு காத்திரமான பங்களிப்புகளை தந்த இதழ் இது. அசோகமித்திரன், கானாசு, நகுலன், வள்ளிக்கண்ணன், சா கந்தசாமி, ஞானக்கூத்தன் உள்ளிட்ட பலர் முன்னிலில் எழுதினர். முதலில் கானாசுவும் அவரது மறைவிற்கு பின் அசோகமித்திரனும் இதன் சிறப்பாசிரியராக பணியாற்றினர். கதை, கவிதை, கட்டுரை, நேர்காணல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இவ்விதழ் வெளியானது. பின்னர் இவை தொகுக்கப்பட்டு நூலாகவும் வெளியானது. டிநகரில் இருந்த இவரது முன்றில் புத்தக நிலையம் பல எழுத்தாளர்களின் வேடம் தாங்கலாக இருந்தது. இந்த பதிப்பகம் மூலம் நல்ல பல இலக்கிய நூல்களை வெளியிட்டார். புதிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள் பலரை அறிமுகப்படுத்தினார். முன்றில் கருத்தரங்கு என்ற பெயரில் பல இலக்கிய கருத்தரங்குகளையும் நிகழ்த்திய அரங்கநாதன் இலக்கிய கூட்டங்களையும் மாதந்தோறும் நடத்தி வந்தார். இவரது வாழ்க்கையை மா அரங்கநாதனும் கொஞ்சம் கவிதைகளும் என்ற தலைப்பில் கவிஞர் ரவி சுப்பிரமணியம் ஆவணப்படமாக எடுத்துள்ளார். மா அரங்கநாதன் 85 வயதில் ஏப்ரல் 16, 2017 அன்று பாண்டிச்சேரியில் காலமானார். தமிழ் இலக்கிய உலகம் மறக்க கூடாத படைப்பாளிகளுள் ஒருவர் மா அரங்கநாதன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.